வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரம் வேத புத்தகம் கையில் இருக்கிறவர்கள் அதை திருப்பி வைத்துக் கொள்ளலாம். கர்த்தருடைய வேதத்துல முக்கியமான ஒரு உண்மையை அந்த பழைய ஏற்பாட்டில இருந்த ஒரு மனிதனாகிய யோனா சொல்லுவதை வாசிக்கிறோம். யோனா சொல்லுகிறான், ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. அவன் வாழ்க்கையில அனுபவித்த ஒரு பெரிய உண்மை, ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிப்பு கர்த்தரிடமிருந்து வருகிற ஒன்று, அவருக்கு சொந்தமானது, அவர் கொடுக்கின்ற ஒரு காரியம். ரட்சிப்புன்னா என்னன்னு முதல்ல பார்க்கணும். சுருக்கமாக சொன்ன வேதத்தில் வருகிற ஒரு வார்த்தை, பழைய ஏற்பாட்டிலாம் புதிய ஏற்பாட்டில் அடிக்கடி வாசிக்கலாம். ஆங்கிலத்தில் அதை சல்வேஷன் சொல்லுவாங்க, சல்வேஷன் சொல்லுவாங்க, ரட்சிப்புன்னு தமிழ்ல அதை மொழிபெயர்த்திருக்கிறாங்க, அது ஆங்கிலத்தில் சல்வேஷன். அப்ப சல்வேஷன் பிலாங்ஸ் டு த லோர்டு, அதான் யோனா சொல்லியிருக்கிறான், அது கர்த்தருடையது. அப்படின்னா என்ன சொல்லுகிறான் யோனா? அது மனிதனிடத்திலிருந்து உருவாவதல்ல. ரட்சிப்பு சல்வேஷன் சொன்னா அது சுருக்கமாக சொல்ல போனா அது ஆத்ம விடுதலை. பாவத்தில் இருக்கின்ற, கடவுளை தெரியாமல் இருக்கின்ற ஒரு மனிதன், தன்னை காப்பாற்றிக் கொள்ள ரட்சித்துக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவன் கொடுக்கின்ற ஆத்மீக விடுதலைக்கு பேர் தான் ரட்சிப்பு. நல்லா கேட்டுங்க, ஆண்டவர் கொடுக்கின்ற அவனுடைய பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்து பாவம் செய்யாமல் வாழ்கின்ற ஒரு ஆத்மீக வாழ்க்கையை அவர் மட்டும்தான் கொடுக்கிறார். அதனாலதான் ரட்சிப்பு கர்த்தருடையது என்று யோனா சொல்லுவதை நாம பார்க்கிறோம். அந்த உண்மைய இந்த வேத பகுதி ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரத்துல அந்த உண்மை ஒரு வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. சரிங்களா? அது வந்து வரலாற்றில் நாகமான் என்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அது எப்படி நிகழ்ந்தது என்பதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. அது எப்படி நடந்தது, இந்த நாகமான் எப்படி கர்த்தருக்கு சொந்தமான, கர்த்தர் மட்டுமே கொடுக்கக்கூடிய அந்த ஆத்மீக விடுதலையை எப்படி அடைந்தான் என்று தான் இந்த மாலை நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். மூன்று காரியங்களை இதுல இருந்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக, ரட்சிப்பு அடைவதற்கு முன்பு நாகமானுடைய வாழ்க்கை. இரண்டாவது, அவனுக்கு ரட்சிப்பு எப்படி வந்தது. மூணாவது, ரட்சிப்பு அடைந்ததற்கு அவனுடைய வாழ்க்கையில அடையாளங்கள் என்ன. அது ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன்னா மூணே மூணு விஷயம் தான் பார்க்க போறோம். ரட்சிப்பு அடைவதற்கு முன் அவன் வாழ்க்கை எப்படி இருந்தது, அவனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு எப்படி வந்தது, அந்த ரட்சிப்பு வந்த பிறகு அவனுடைய அதற்கு அடையாளம் அவனுடைய வாழ்க்கையில் என்ன என்பதை நாம பார்க்கிறோம். இந்த பார்க்கிற பொழுது கர்த்தர் தாமே அவருடைய கிருபையினால ரட்சிப்பு அடையாமல் ஆத்மீக விடுதலை அடையாதவர்கள் இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தேவனே அதை கொடுக்கட்டும். நான் கொடுக்க முடியாது, உண்மையை சொல்லிடணும் இல்லையா. போதகன்னா உண்மை சொல்றவனா இருக்கணும், உண்மையை சொல்லிடணும். அதை நான் கொடுக்க முடியாது, ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனா அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், நமக்கு தான் பிரச்சனை. நாம அவர்கிட்ட போறதில்லை, அதை பத்தி அக்கறை எடுக்கிறது இல்ல. இந்த உலகம் அவ்வளவு தூரம் நமக்கு பெருசா போச்சு. ஆகவே கர்த்தர் கிருபை பாராட்டி, ரட்சிப்பு ஆத்மீக விடுதலை அடையாதவர்கள் இங்க இருந்தா உங்களுக்கு அவர் கொடுக்கட்டும், நாகமா மாறி உங்க வாழ்க்கையும் மாறட்டும். ஏன்னா உலகத்துல அதை விட பெரிய அற்புதம் வேற எதுவுமே இல்லை, அதை விட ஒரு பெரிய ஆனந்தத்தை நாம பெற்றுக்கொள்ள முடியாது. சரி, முதலாவது, ரட்சிப்பு அடைவதற்கு முன் நாகமானுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது. வேத பகுதி அதை தெளிவா சொல்லுது. முதலாவது வசனத்திலேயே அந்த வசனம் பூரா அருமையா அதை பத்தி நமக்கு சொல்லுது. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான், அவன் சீரிய தேசத்தை சேர்ந்தவன். மேப்பெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் நாட்டுக்கு மேலே இருப்பது சீரிய நாடு. இன்னைக்கும் சீரிய நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கா இல்லையா? பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. எப்பவே இஸ்ரேலுக்கும் சீரியாவுக்கும் போராட்டம் தான். சீரியக்காரங்களுக்கு இஸ்ரேலை பிடிக்காது, இஸ்ரேல் அவங்கள பிடிக்காது. இதெல்லாம் இன்னைக்கு நேற்று நடந்ததில்லை. இங்க பாருங்க, வேதத்தில் அப்பவே இருக்குது. வேதத்தில் அப்பவே வாசிக்கிறோம், அந்த சீரிய நாட்டை சேர்ந்தவன் இந்த நாகமான். அது மட்டுமல்ல, அவனை பத்தி கூட சொல்லுகிற சீரிய தேசத்து ராஜாவின் படைத்தலைவனாக இருந்தான். இப்போ ராஜாவுக்கு படைகள் இருந்து பல படைத்தலைவர்கள் இருப்பாங்க, ஆனா இவன் அப்படி இல்லை. ஒரு பெரிய படைத்தலைவன், தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சீரிய ராஜாவின் நன்மதிப்பை பெற்றுக் கொண்டிருந்தான். மற்ற படைத்தலைவர்களுக்கெல்லாம் மேலான உயர்ந்த இடத்திலே அந்த ராஜாவுக்கு அடுத்தபடியாக அரசாங்கத்தில் இருந்தான். இரண்டாவது நாட்டில் இரண்டாவது அதிகாரின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரியவனாக இருந்தான். அவன் எண்ணிக்கை உள்ளவனாக இருந்தான். அவன் மிகுந்த செல்வாக்குள்ளவனாக, மிகுந்த பணக்காரனாக, செல்வம் கொண்டவனாக அவன் இருந்தான். ஏன் அப்படி அந்த நிலைமைக்கு அவன் போனதுக்கு காரணம் என்னன்னு இங்க வேதம் அருமையா அதை நமக்கு சொல்லி கொடுக்குது. அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். இப்ப இங்க ரெண்டு காரியம், சீரிய நாடு ஆண்டவருடைய நாடு அல்ல, இஸ்ரவேல் மாதிரி இல்ல. அப்ப ஏன் ஆண்டவர் சீரிய நாட்டை ஆசீர்வதிக்கணும்? இந்த நாகமானை கொண்டு அவர் ஏன் வெற்றிகள் கொடுக்கணும்? ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அடுத்தது ஒரு வார்த்தையை பத்தி இங்க விளக்கணும். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். ரட்சிப்புன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆனா இங்க மொழிபெயர்ப்பு தவறு, மொழிபெயர்ப்பு தவறு. ரட்சிப்புங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? ஆத்மீக விடுதலை, சல்வேஷன். அந்த வார்த்தை இல்லை இங்க பயன்படுத்தப்பட்டது. இங்க இங்க இதை வந்து எப்படி சொல்லலாம்னா, அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு விடுதலை கொடுத்தார், நன்மை கொடுத்தார்னு சொல்லலாம். ஆகவே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற ரட்சிப்பு இதுவும் ஒண்ணு நினைச்சாங்க. ஆண்டவர் நம்ம கர்த்தர் ஒரே தேவனாக இருக்கின்ற, உலகத்தை எல்லாம் ஆளுகின்ற தேவனாகிய கர்த்தர் ஒரு புறஜாதி தேசத்துக்கு நன்மை செய்திருக்கிறார். இவனுக்கு வெற்றிகளை கொடுத்து ஏன் கொடுத்திருக்கிறார், ஏன் அப்படி செஞ்சான்னு கேட்கலாம். இப்ப அந்த பாடத்துக்கு நம்ம போக முடியாட்டி சுருக்கமா சொல்றேன். அவரால் எழுப்பப்பட்ட இஸ்ரவேல் தேசத்தான் அவருடைய கட்டளைகளை மீறி நடந்து அவருக்கு எதிராக இருந்த பொழுது அந்நிய நாடுகளை பயன்படுத்தி ஆண்டவர் இஸ்ரவேலை தண்டித்திருக்கிறார். அப்ப ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட, இஸ்ரவேலை தண்டிப்பதற்காக ஆண்டவர் பயன்படுத்திய ஒரு கருவியாக நாகமான் இருந்திருக்கிறான். வேற என்ன அவனை பத்தி நம்ம சொல்லலாம்? அவன் மகா பராக்கிரமசாலி, மகா பராக்கிரமசாலி, மிகுந்த தைரியம் உள்ளவன். அவன் ஒரு பெரிய போர் வீரன். அவனுக்கு வாழ்க்கையில பயம்னா என்னன்னே தெரியாது. மிகுந்த பராக்கிரமசாலி, அந்த நாட்டிலேயே ஒரு பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தான். அதனால தான் அவனால பல வெற்றிகளை அடைய முடிந்தது. இந்த அளவுக்கு வாழ்க்கையில உலகத்துல ராஜாவுக்கு அடுத்தபடியான கட்டம் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அவனால அனுபவிக்க முடிந்தது. ரொம்ப பேருக்கு அப்படியெல்லாம் இருக்கலாம்னு ஆசை இருக்காது. ஆசை இருக்கும் தானே, உலக ஆசை நமக்கு இருக்குதான், அதான் பெரிய ஆபத்து. ஆனா அந்த அளவுக்கு இவன் போயிருந்தான். ஆனா இங்க ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்க. இவ்வளவெல்லாம் வாழ்க்கையில அனுபவித்து இந்த அளவுக்கு பணக்காரனாக, பராக்கிரமசாலியாக, அந்த தேசத்துல இரண்டாவது பெரிய அதிகாரி என்று சொல்லுகிற அளவுக்கு உயரத்திலே போயிருந்து, செல்வந்தனாக இருந்து, செல்வாக்குள்ளவனாக இருந்து, எல்லா நன்மைகளையும் வாழ்க்கையில அனுபவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருந்த அவனுக்கு ஒரு மோசமான ஒரு நிலை இருந்தது. என்னது? அவன் குஷ்டரோகியாக இருந்தான். இவ்வளவையும் சொல்லி வேதம் அதையும் சொல்லுது. அவன் குஷ்டரோகியாக இருந்தான். குஷ்டரோகம்னா என்னன்னு தெரியுங்களா? தெரியும், கொஞ்சம் பேர் தலையாட்டுறீங்க. நான் பார்த்ததில்லை, ஆனா கேள்விப்பட்டிருக்கிறேன், அதை பத்தி வாசிச்சிருக்கிறேன். ஆனா இன்னும் நான் யாரையும் பார்த்ததில்லை. அது ரொம்ப மோசமான ஒரு வியாதின். இப்ப நம்ம காலத்துல விஞ்ஞானம்லாம் ரொம்ப முன்னேறி மருத்துவ வசதிகள்லாம் அதிகமா இருக்கிறதுனால ஒரு குஷ்ட ரோகத்தை போக்கிக்கக்கூடிய தொழுநோயின்னு சொல்லுவாங்க தமிழ்ல இல்லைங்களா, தொழுநோயின்னு சொல்லுவாங்க. போக்கிக்கக்கூடிய அதை கட்டுப்படுத்தக்கூடிய வசதிகள்லாம் இருக்கு. ஆனா அந்த காலத்துல நாகமான் காலத்துல ஒரு மனுஷன் அனுபவிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான வியாதி, மருந்து கூட அவ்வளோ கிடையாது, தொழுநோய் அவனை பிடித்திருந்தது. தொழுநோய் என்ன செய்யும் தெரியுங்களா, அது அப்படியே உடம்புக்கு வெளியில, உள்ளுக்கு மட்டும் இல்லை உடம்புக்கு வெளியில தோலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கரையா அரிக்கிறது மாதிரி அறுத்து கடைசியில் இந்த விரலெல்லாம் இல்லாம போய் இந்த கையு கூட ஒரு முண்டா மாதிரி போய் அப்படியே உடல் சத எல்லாம் அழுகி போய் அது ரொம்ப துர்நாற்றத்தை ஏற்படுத்தும். பக்கத்துல ஒருத்தனும் போக முடியாது, சகிக்க முடியாதபடி. அதனால அந்த காலத்துல என்ன செய்வாங்க, இப்படியெல்லாம் காலு இப்படியெல்லாம் அழுகி போயிருச்சே கை போயிருச்சேன்னு சாக்க சுத்தி கட்டிக்கிட்டு இந்த நாத்தம் தாங்க முடியாம மற்றவங்க எல்லாம் கிட்ட வரமாட்டாங்கன்னு பிச்சைக்காரங்க போய் தெருவுல எல்லாம் கிடப்பாங்க, கோயில் பக்கம் எல்லாம் கிடப்பாங்க. ஒரு தருமே ஒரு தொழுநோய் பிடித்த மனிதனிடத்துல அந்த காலத்துல கிட்ட போவதில்லை. அந்த துர்நாற்றம் சகிக்க முடியாம இருக்கிறது மட்டுமல்ல, எனக்கும் வந்துருமோன்னு ஒரு பயம் இல்லை, அவன் பார்க்க பயமா இருக்கும், பார்க்க சகிக்காம இருக்கும். மனுஷர்களால வெறுத்து ஒதுக்கப்படுகிற ஒரு கூட்டம் அந்த காலத்துல குஷ்டரோகம் பிடித்தவர்கள். பாத்தீங்களா, அது ஒரு சாதாரண வியாதி அல்ல, அது இவனுக்கு வந்திருந்தது. ரொம்ப பணக்காரனா இருந்ததுனால, ரொம்ப செல்வந்தனா ராஜாவினுடைய நன்மணிப்பை பெற்று இருந்தபடியினால, அவனால பல வெற்றிகள் தேசத்துக்கு வந்ததுனால, ஒரு விதத்துல தன்னுடைய வசதிகளையும் பணத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி இதை மறைத்து கொள்ளும் விதமா என்னென்னையோ உடல்ல போட்டு தங்கத்தால ஒரு கவரிங் செய்து மூடியோ இப்படியெல்லாம் பண்ணி இருந்திருக்கலாம். அவன் பணம் இருந்ததுனால இந்த துர்நாற்றம் மற்றவங்களுக்கு படாத அளவுக்கு அவனால ஏதும் வசதிகள் செய்து கொண்டு இருந்திருக்க முடியும். இருந்தாலும் அது அவனை அரித்து கொண்டிருக்கிறது. அவன் உயிர் ஒரு நாள் போக போகுது, தொடர்ந்து அவனால இப்ப இருக்கிற நிலைமையில இருக்க முடியாது. அவனை வீட்டுல இது எவ்வளவு பெரிய பிரச்சனைங்கிறது, கொடுமைங்கிறது அவனுடைய மனைவிக்கு தெரியாம இருந்திருக்காது. எவ்வளவோ உலகத்துல உயர்ந்த நிலையில இருந்த பொழுதும் அவன் உள்ளத்தை அது வருத்தி இருக்காதா, இதுல இருந்து விடுதலை கிடைச்சா எல்லாம் இருக்கே, இருந்து என்ன பிரயோசனம், என்ன பிரயோசனம், இவ்வளவும் இருந்தும் இருக்கக்கூடாத ஒண்ணு எனக்கு இருக்கேன்னு அவன் அழுதிருக்க மாட்டான், கண்ணீர் விட்டு இருக்க மாட்டான், எவ்வளவு பராக்கிரமசாலியாகவும் தைரியசாலியும் இருந்தான். அதுதாங்க அவனுடைய வாழ்க்கை. ஆனா இந்த முக்கியமான ஒண்ணு பார்க்கணும், இதென்ன வெளிப்புறமா நம்ம பார்த்திருக்கிறோம், அவன் வாழ்க்கையில என்னென்ன இருந்திருக்குது, இருக்கக்கூடாத ஒண்ணு இருந்துருச்சேன். ஆனா அவன் இருதயம் எப்படி இருந்துச்சு, அவனுடைய ஆத்மீக வாழ்க்கையை பத்தி நம்ம என்ன சொல்லலாம், அதையும் நம்ம பார்க்கணும். வேதத்துல குஷ்டரோகம் பாவத்துக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்குது. அதனால எல்லா குஷ்டரோகையும் பாவின்னு பார்க்க ஆரம்பிச்சிடாங்க. வேதத்துல அப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன் பயன்படுத்தப்பட்டு, ஏன்னா குஷ்டரோகம் அவ்வளவு மோசமானது. ஒரு காரியத்தை விளக்கப்படுத்துறதுக்காக நம்ம உதாரணம் சொல்லுவோமா இல்லையா, பாவம் எவ்வளவு கோரமானது, பாவம் எவ்வளவு மோசமானது, எவ்வளவு மோசமான பாவிகளாக நம்ம இருக்கிறோங்கிறத காட்டுறதுக்காக வேதம் குஷ்டரோகத்தையும் பயன்படுத்தி இருக்கு. இவனுக்கு பிடிச்சிருந்தது குஷ்டரோகம் மட்டும் இல்ல, பாவமும் தான். இஸ்ரவேல் நாட்டை போல இல்லாம சீரிய தேசம் புறஜாதி தேவர்களை வணங்கி கொண்டு வந்த தேசம், இஸ்ரவேலின் தேவன் மேல அவர்களுக்கு பெருசா ஒன்னும் பக்தி இருக்கல, அந்த தேவனை அவங்க வெறுத்தாங்க. இப்ப கூட சொல்லிட்டு இருக்க, உன் நாட்டையே சிற பிடிச்சு வச்சிருக்கிறேன் பாரு, நீ என்ன ஓ சாமி பெரிய ஆண்டவர்னு சொல்றியே, அவரால் உனக்கு விடுதலை கொடுக்க முடியலேன்னு ரொம்ப கர்வத்தோடு இருந்த மக்கள். அவருடைய வழிபாட்டு முறை ஆராதனை எல்லாமே கர்த்தருக்கு போய் சேரல, வெறும் கல்லுக்கும் சலையையும் கும்பிட்டு வந்தவர்கள். மனுஷன் ஆண்டவர் தெரியாத நிலையில வாழ்ந்து கொண்டிருந்தான். நாகமான அப்படிப்பட்டவன் தான். நாகமானும் ஒரு பாவி. இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு குழந்தையுமே பாவத்துல பிறக்குது. வேதம் சொல்லுகிறது ஒருதனுமே பாவம் இல்லாமல் பிறக்கிறது இல்லை, எல்லாமே பாவத்தை தான் பிறக்கிறோம். நம்ம முகம் லட்சணமா இருக்கலாம், நம்ம பார்க்கறதுக்கு நல்லா இருக்கலாம், ஆனா நம்முடைய இருதயம் பாவத்துல தான் பிறக்குது. பாவம்னா என்ன? ரொம்ப பேருக்கு அதை சிந்திச்சு பார்க்கறது இல்லை, பாவத்தை குறித்து சிந்தித்து பார்க்கறது இல்லை, பாவத்தை குறித்து நம்ம நாட்டில் பிரசங்கங்கள் கொடுக்கறது இல்லை. நம்ம இருக்கிற எந்த நிலையில இருக்கிறோம்னு தெரியும், உங்களுக்கு தெரியணும், தெரிஞ்சிருக்கிறது அவசியம். யாராவது ஒரு வியாதி இருந்து அதை சட்டை பண்ணாமவே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான்னா என்ன ஆகும்? அது ஆரம்பத்தில் சின்னதா இருந்த பொழுதும் அது முத்தி பெருசா போய் அவனுக்கு ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வர நேரமோ, வேற லிவர் ஃபங்க்ஷன் பண்ணாம போற நேரத்திலேயோ, கிட்னி சரியா வேலை செய்யாம போற நேரத்திலேயோ அவன் தெரிய வர்ற நேரம் ஆபத்தான் இல்லையா? அதுக்காகத்தான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, உடம்ப செக்அப் பண்ணிக்கிறாங்க, பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தேன், கொலஸ்ட்ரால் ஒழுங்கா இருக்கா, பிளட் பிரஷர் ஒழுங்கா இருக்கான்னு பாத்துக்கிறாங்க. ஏன்னா கடைசி நேரத்துல ஒன்னும் செய்ய முடியாது. கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணாம போற நேரத்தில் டாக்டர்கிட்ட போய் கதறி என்ன புண்ணியம்? அதுக்காக ஆரம்பத்திலேயே பார்க்கணும். மனுஷனுடைய பாவம் அவனை பிடித்திருக்கிறதுனால அவன் என்ன செய்வான், அவனுக்கு பாவம் மட்டும்தான் செய்ய தெரியும், பாவத்தை மட்டும்தான் அவனுக்கு சிந்திக்க தெரியும், வேற வழியில் அவனுக்கு போக முடியாது. பாவம்ங்கிறது என்னது? ஆண்டவரையே தெரியாம இருக்கிறது ஒண்ணு. ஆதாமுடைய பாவம் மனுஷன் அப்படித்தான் ஆக்கி இருக்குது. ஆண்டவர்னா யாருன்னு தெரியாது. நம்ம நாட்டில் என்னென்னமோலாம் கும்பிட்டு இருக்கிறாங்க, காரணம் என்னங்க? சிம்பிள், கடவுள் யாருன்னு நமக்கு தெரியல, கடவுள் யாருன்னு நமக்கு தெரியல. அறியாமல், அவரை அறியாம தான் அறியாத என்னென்னமோலாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவரை கும்பிடக்கூடாதுன்னு எண்ணம் நமக்கு இல்ல, அவர் தேவைன்னு தெரியுது, ஆனா அவர் யாருன்னு தெரியாம கண்கள் குருடாகி போயிருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்முடைய பாவம் தான். பாவம் அப்படித்தான் செய்ய வைக்குது, ஆண்டவர்ல இருந்து பிரிச்சு வச்சிருக்குது, ஆண்டவர்ல இருந்து பிரிச்சு வச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அவர்ல இருந்து நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறதுனால அவருக்கு ஆப்போசிட்டான, அவர் சொல்ற வார்த்தைகளுக்கு எதிரானதையே தான் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதனாலதான் அதுக்கு பேரு பாவம். பாவம் மனுஷனை நன்மை செய்ய விடாது, நன்மையா சிந்திக்க விடாது, நன்மையை செய்ய விடாது. இதுக்காக பாவம் செய்யறவன் எல்லாம் கொலகாரன மாறிடுறது இல்லை, பாவியா இருக்கிறவன் எல்லாம் கொலகாரன்னு நான் சொல்ல வரல. சில பேர் வாழ்க்கையில நல்ல நடத்தைகள் இருக்கும், நல்ல நடத்தைகள் இருக்கிறதுனால அவன் நல்லவன் அர்த்தம் இல்லை. கர்த்தரை தெரியாம இருக்கிறது பாவம். ஒவ்வொரு பாவியும் அந்த பாவம் அவனை விட்டு அகலாத வரையில் அவன் எங்க போய் சேர்றான் தெரியுமா? நரகத்துக்கு தான் போய் சேர்றான். பரலோகத்துக்கு போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவரை அறிந்து கொள்ளாத மனிதன், பாவியாக அவருடைய கண்களுக்கு முன்னால நிற்கிற மனிதன் பரலோகம் போக முடியாது. ஏ, தேவன் பரிசுத்தராயிருக்கிறார், அந்த ஆண்டவர் நீதியுள்ளவராக இருக்கிறார், அவர் சகலத்துக்கும் பெரியவராக இருக்கிறார். அவருடைய பார்வையில மனுஷன் எப்படி படுறான்? பாவியாக படுகிறான். அப்ப அவர் பார்க்கிற பார்வையில நம்ம பாவியா தெரியக்கூடாது, அதான் முக்கியம். அவர் பார்வையில நம்ம பாவியாக தெரிகிற வளவும் நம்ம பரலோகம் போக முடியாது. அதெல்லாம் தெரிஞ்சுங்க. நான் சொல்ல, ஆண்டவரே நான் என்ன கொலகாரனா, அப்படிலாம் இல்லையே, என்னென்னமோ பண்றானுங்க, அந்த அந்நியாலாம் நான் பண்ணலையே, என்ன கொஞ்சமா ஒரு சின்ன சிகரெட் குடிச்சிருவேன், என் வாழ்க்கை ஒழுங்காத்தான் இருக்கு, மற்றவனை திட்டுறது இல்லையே, அப்ப ஏன் என்ன பாவின்னு சொல்றீங்க? நீ செய்யற காரியத்தை வச்சு இல்லைங்க நீங்க பாவி, நீங்க பாவியா இருக்கிறீங்க, கர்த்தருக்கு முன்னால பாவியா இருக்கிறீங்க. கர்த்தருடைய பார்வையில நம்ம யாருமே நீதிமான்களாக தென்படுவதில்லை, கர்த்தரை விட்டு விலகி போய் தூரத்துல இருக்கிறோம், அதுதான் பாவம். அப்படி இருக்கிறதுனாலதான் நம்ம பாவத்தை செய்கிறோம். பெரிய பாவங்களை செய்யாம இருந்தாலும் பாவத்தை தான் செய்யறோம், ஆண்டவருக்கு எதிரானதை செய்கிறோம். நீங்களே கேட்டு பார்க்கலாமே, குடும்ப வாழ்க்கை ஒழுங்காவா இருக்கு? ஏன் ஹஸ்பண்ட் பொண்டாட்டிய திட்டுறான்? ஏன் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட மதிக்கிறது இல்ல? ஏன் ஒரு ரகசிய வாழ்க்கை? ஒரே வீட்டில தான் இருப்பாங்க, ஒருத்தர் ஒருத்தர் தெரியுமா? தெரியாது. பிள்ளைங்க ஏன் ஒழுங்கா வளர்றது இல்ல? எல்லாம் தப்பாவே செய்ய ஆரம்பிக்குது. எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருந்தே அதை செய்யாத, இதை செய்யாத, அப்படி செய்யாதன்னு அடியெல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறோமே, எதுக்கு? பாவம் தான். பாவம் இல்லாம இருந்தா நம்ம எல்லாம் ஒழுங்கா வளர்ந்துகிட்டு போவோம். பாவம் இல்லாம இருந்தா இந்த நாட்டிலேயே சட்டத்திட்டம் எல்லாம் இருக்காது, போலீஸ் இருக்காது, ஜெயில் இருக்காது, அமிகாரம் இருக்க மாட்டான். உலகம் பாவத்தில் இருக்கிறதுனால தான் நம்ம ஒருத்தரும் பிடுங்கி சாப்பிட்டுறக்கூடாது, நம்ம ஒருத்தரை அழித்து விடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இவ்வளவு சட்டமும் போட்டு வச்சிருக்கு. ஏன் நம்ம எல்லாம் பாவிகளாக இருப்பதனாலே, ஏன் கர்த்தர் தெரியாம இருக்கிறோம், நன்மையோடு தீமை செய்யாத வாழ்க்கை நமக்கு முடியாம இருக்கிறது, நம்ம எண்ணங்கள் எல்லாம் சுயநலம் மிகுந்தது. கேட்டு பாருங்க, எல்லாம் சுயநலம். ஏன் கல்யாணம் பண்றோம், எதுக்கு? ஒழுங்கா சாப்பாடு கிடைக்கணும், ஹோட்டல்ல சாப்பாட்டு கெட்டு போக கூடாது. வேற எதுக்கு? அப்பா அம்மாவுக்கு குழந்தை பேர பிள்ளைங்களை பார்க்கணும், அதுக்கு. இப்படியே ஒவ்வொன்றும் யோசிச்சு பாருங்க, சுயநல எண்ணங்கள்லாம் இருக்கு, எல்லாம் சுயநல எண்ணம். சுயநல எண்ணங்களால தான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் செய்கிறோம்? நாம் பாவிகளாக பிறந்திருப்பதனாலே, நம்முடைய எண்ணங்கள் சுத்தமாக இல்லாமல் இருப்பதனாலே, கர்த்தரை தெரியாமல் இருப்பதனாலே. யாராவது ஒரு பழகத்துல பிறந்த ஒரு மனுஷன் சுயமாகவே ஆண்டவர் தான் பெரியவர், அவர் தான் எனக்கு எல்லான்னு வாழ்றானா? இல்லவே இல்லை. வாழ்க்கையில் என்ன சுகம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய காரியங்கள் இருந்தாலும் அவன் பாவியாக இருக்கிறான். நாகமான அந்த நிலையில தான் இருந்தான், நாகமான அந்த நிலையில தான் இருந்தான். குஷ்டரோகம், பாவம், குஷ்டரோகத்தை போல அவனை பிடித்திருந்தது. அந்த குஷ்டரோகத்தால் அவன் இறக்கிற பொழுது அவன் போகிற இடம் பரலோகமா இருக்காது. இது நாகமானுடைய நிலை மட்டுமல்ல, இங்க இருக்கிற பல பேருடைய நிலையும் அப்படி இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே பாவம் போகாமல், பாவத்தில் இருந்து நான் ஒரு படு பாவி, மகா பாவி கர்த்தருக்கு முன்னால, என்னுடைய எண்ணம் சிந்தனை செயல்கள் எல்லாமே பாவத்தில் இருக்கு. அவர் பரிசுத்தரா இருக்கிறாரு. அவர் பரிசுத்தர்னு சொன்னா நான் பாவின்னு அர்த்தம். அந்த பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக நான் பாவியாக நிற்கிறேனேன்னு வருத்தப்பட்டு, அது போகணும்னு கதறி அந்த கர்த்தர்கிட்ட பாவம் மன்னிப்பை கேட்டு, இயேசு கிறிஸ்துவால மனுஷனுடைய விடுதலைக்கு ஆண்டவர் பெரிய காரியத்தை சிலுவையில செய்திருக்கிறாரே, அவர் ஆண்டவர் செய்திருக்கிற அந்த ரட்சிப்புக்குரிய காரியங்கள் எனக்கு கிடைக்கணும்னு அவர்கிட்ட ஓடி போய் கெஞ்சி கதறி அவர்கிட்ட பாவம் மன்னிப்பை பெற்று, அந்த தேவன் தான் என்னுடைய தேவன், அவரை தவிர வாழ்க்கையில வேற எதுவுமே பெருசா இல்லைன்னு சொல்றவங்க இருக்கிறீங்களா? இருந்தா ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அந்த நிலையில இல்லைன்னு சொன்னா உங்க வாழ்க்கையும் நாகமான் வாழ்க்கையும் ஒண்ணுதான். விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சுயநலமான ஒரு வாழ்க்கை. மற்றவங்களை ஏமாத்துறது மட்டுமல்ல, நம்மளையே நாம ஏமாத்தி கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அதுதாங்க பாவ வாழ்க்கை, அதுதான் பாவ வாழ்க்கை. நமக்கு வாழ எதுவுமே சுத்தமா சிந்திக்க தெரியாது, சுத்தமா சொல்ல முடியாது, அதான் பாவங்கிறது. பாவம் நம்மளை அப்படி வச்சிருக்கு. அந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்காத வரையும் நமக்கு பரலோகம் இல்லை. அப்ப இந்த பாவியான நாகமானுக்கு உலகத்துல சுகங்கள் இருந்த பொழுதும், பெரிய ஸ்தானத்துல நாட்டில் இருந்த பொழுதும், குஷ்டரோகம் பிடித்திருக்கிறது மட்டுமல்ல, கர்த்தர் முன்னுக்கே நீதியானவனா அவர் பார்க்காம பாவியா பார்க்கிற இருந்த நாகமானுக்கு எப்படி விடுதலை கிடைத்தது அப்படின்னு நம்ம கேட்கணுமா இல்லையா? ஆரம்பத்திலேயே சொல்லிட்டனே, ரட்சிப்பு கர்த்தருக்கு உரியதுன்னு சொல்லி அதை இங்க பாக்குறோம். இந்த நாகமானுக்கு ரட்சிப்பு வரணுங்கிறது கர்த்தருடைய எண்ணமாக இருந்தது. பார்த்தீங்களா, அது முதல்ல அந்த எண்ணம் உதிச்சது நாகமா இருதயத்துல இல்ல, அது கர்த்தருடைய இருதயத்துல. தாங்க ஒரு பெரிய காரியம், நாமெல்லாம் நமக்கு விடுதலை கிடைக்கணும்னா நம்ம எண்ணத்துல அது உதிக்கிறதுக்கு முன்பே அது கர்த்தருடைய உள்ளத்துல உதித்து விட்டது. அதனால நம்ம இதுல வராதா? வரத்தான் போகுது, வரத்தான் போகுது. அவர் அதை தீர்மானித்திருந்தா அது நம்ம உள்ளத்துல வரத்தான் போகுது. ஆனா ஆண்டவர் அதை ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறார். அது இந்த பகுதி காட்டுது. எப்படி பாருங்க, அவன் வீட்டுல ஒரு பெண் வேலைக்கு இருந்தான், எப்படி இந்த வேலைக்கு வந்தா? இந்த இவங்க எல்லாம் சொல்லுது தமிழ்ல இங்க தண்டு எடுத்துன்னு சொல்லுது இல்லையா, இந்த சிரியக்காரங்க எப்பவுமே போய் இஸ்ரேல மற்ற நாடுகளை எல்லாம் போய் படைகளை கொண்டு போய் போராடி அங்கு வெற்றி கொள்வது. இப்ப இஸ்ரேலையும் போய் அவன் வெற்றி கொண்டு என்ன செய்திருக்கான், அவன் கப்பம் செலுத்தும்படியாக வைத்து அப்படி வார நேரம் அவங்க பெஸ்ட் சோல்ஜர்ஸ் அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துருவாங்க. இப்படி ரொம்ப பேரை சிறப்பிடிச்சு கொண்டாந்து தங்களுடைய நாட்டுல அடிமைகளா வச்சிருப்பாங்க. அப்படி வருகிற பொழுது இந்த பெண் அவருடைய பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்களோ தெரியாது, ஏன்னா போய் வில்லேஜ் எல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்துறது, எவ்வளவு பேர் இறந்து போயிருவாங்க, போர்ல இறக்குறவங்க இருக்கிறாங்க, என்ன காரணத்தினாலும் இந்த சிறுமிய அவன் கூட்டிட்டு வந்துட்டாங்க. வந்து நாகமானுடைய வீட்டிலே அவள் வேலைக்கு இருக்கிறாள், நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் சின்ன புள்ள, என்ன வயசுன்னு நமக்கு தெரியாது, சின்ன வயசு 12-13 வயசா கூட இருக்கலாம். அவ வேலை செஞ்சு ஒவ்வொரு நாளும் அவர் நாகமானுடைய மனைவிக்கு பணிவிட செய்து அவ அங்க கொடுக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அடிமை மாறி இருக்கணும். அவ என்ன, அவ என்ன சொல்லுகிறா தெரியுமா? ஒரு நாள் தன்னுடைய நாச்சியாரை பார்த்து, தன்னுடைய எஜமானியை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசியின் இடத்திலே போவாரானால் நலமாயிருக்கும். ஆண்டவன்னா யாரு? நாகமான், நம்முடைய தலைவராக இருக்கிறவர், பெரியவர், எஜமானாக இருக்கிறவர் சமாரியாவிலே, இஸ்ரவேல் அதான் சமாரியா அன்னைக்கு பேரு, அங்க ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறாரு. அந்த தீர்க்க தரிசி கிட்ட அவர் போனா அவருக்கு நன்மை கிடைக்கும். என்னது? அந்த தீர்க்க தரிசி இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றால் பாத்தீங்களா, நாகமான் இதயத்திலே இது தோன்றுச்சு. ஆண்டவர் இஸ்ரவேல்ல பிறந்த ஒரு சிறுமியின் மூலமாக பேச ஆரம்பிக்கிறார். நம்ம எஜமான் அங்க போனா அவருக்கு நன்மை கிடைக்குங்கம்மா, அங்க ஒரு தெற்கு தரிசி இருக்கிறாரு, அவர் இவர் குஷ்டரோகத்தை போக்கிடுவாரு. ஒரு சின்ன சாதாரணமா இருக்கிற ஒரு பெண், இவ்வளோ பெரிய உயர்தான ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு அவ அட்வைஸ் பண்ற மாதிரி ஆண்டவர் அங்க அதை பயன்படுத்துறாரா இல்லையா? கர்த்தருடைய இருதயத்தில் நாகமானுக்கு விடுதலை கொடுக்கணுங்கிற எண்ணம் தோன்றி இருக்குதா இல்லையா? கர்த்தரால பயன்படுத்தப்பட்டுத்தான் இந்த சிறுமியினுடைய வாயிலிருந்து இப்படியான வார்த்தைகள் வந்திருக்குது. அப்ப என்ன நடக்குது? 4வது வசனத்துல பார்த்தோம்னா, மனைவி இதை கேட்டு ஹஸ்பண்டுக்கு சொல்லு, என்னங்க இந்த நம்ம வீட்டில் இருக்கிறவ வந்து இப்படி சொல்றா, அது அந்த சமாரியனா, நாம பிடிச்சி வச்சிருக்கிற சமாரிய நாட்டில் ஒரு பெரிய தீர்க்க தரிசி இருக்கிறானா, ஆயங்கிட்ட போனா அவங்க குஷ்டரோகம் போகுமா? குஷ்டரோகம்னா சாதாரணமா இல்லைன்னு நினைச்சு சொன்னா இல்லையா, அது போகணும்னா என்ன செய்வாங்க? நீங்க செய்ய மாட்டீங்களா? நல்லா குஷ்டரோகம் பிடிச்சோ இல்ல கொடுமையான வியாதி பிடிச்சி படுக்கையில இருக்கிறவன் யாராவது சோகமாக்கணும்னா செய்யதானே செய்வான். அந்த ஆரம்ப ஆசை இருக்கும், ஆரம்ப ஆசை இருக்கும். அப்ப அவ போய் சொல்றா, சொன்ன பிறகு என்ன நடக்குது? அவன் வந்து ராஜா கிட்ட போறான், ஏன்னா ராஜாவோட பெரிய உறவு இருக்கா இல்லையா, அது சமாரிய நாட்டில். சரி, ராஜா கிட்டையும் தான் அதை கொஞ்சம் கலந்து பேசிக்குவோமே அப்படின்னு போய் ராஜாவை பார்த்து சொன்ன பிறகு ராஜா என்ன சொல்றது? நல்லதுப்பா, நீ எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி, நீ ரொம்ப முக்கியம் எனக்கு, நல்லதுதான், அவங்களால நமக்கு ஏதோ நன்மை நடக்கணும்னா நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு ராஜா? நான் அவனுக்கு ஒரு லெட்டர் தானே, ஏன் அவன் நம்ம கீழே இருக்கிறான், நான் எழுந்து நில்லுன்னா நிக்கணும், உக்காருனா உக்காரணும், என் காலை தொட்டு கும்பிடுனா கும்பிடணும், நான் கொடுக்கறேன் லெட்டர். அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படித்தான் பேச வரும், கொஞ்சம் தெரிஞ்சுங்க இல்லையா? அந்த ஒரு அதிகாரிங்கிற ஒரு மமதை இருக்காது. அவங்க மூலமா நமக்கு நன்மை வந்தாலும் இந்த ஈகோ அது விடாது, அந்த அகம்பாவும் விடாது. அவன் மூலமா தான் நன்மை கிடைக்கும்னு இங்க நடக்குது. இருந்தாலும் நான் சொல்லி அவன் அதை எனக்கு செய்யணும், பாத்தீங்களா, லெட்டர் கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன் லெட்டர். அப்படியே தன் கையில் 10 தாலந்து வெள்ளியையும் 6000 செக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய், அப்படின்னா வெறும் லெட்டர் மட்டும் இல்லை, இதெல்லாம் கொண்டு போகணும். என்னத்துக்கு இதெல்லாம் கொண்டு போறது? இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து இதெல்லாம் பார்த்து எனக்கு ஏதாவது பண்ணுன்னு கேட்கறதுக்கு இல்லை. நாம யாரு? சேரிய தேசம், இந்த நாட்டை அடிமைத்தனத்தில் வச்சிருக்கிறோம். அப்ப நம்ம எவ்வளவு பெரிய நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி போகணும்னு இல்லைங்களா? நம்ம ஊர்ல கல்யாணம்லாம் இருந்தா அப்படி செய்ய மாட்டாங்க, என்ன பண்ணுவாங்க? கல்யாணம்லாம் இருந்தா கட்டேன் கிட்ட அது இது எங்கேயாவது வாங்கி கட்டுறதுக்கே வழியே இருக்காது. என்ன செய்வாங்க, தட்டு தாம்பாளம் எல்லாம் தங்கத்தில் அதெல்லாம் போட்டு பெரிய தாலியெல்லாம் போட்டு இதெல்லாம் செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அந்தஸ்து என்னங்கிறது தான். உண்மையே அப்படி இல்லை, ஆனால் வெளியில ஒரு ஆடம்பரம். அப்ப ஆனா இவன் உண்மையிலேயே அப்படி ஒன்னும் பிச்சைக்காரனா இருக்குல்ல, அவன் பெரிய ராஜா. அப்ப நம்ம அந்தஸ்துக்கு ஏத்தபடி போகணுமா இல்லையா? அப்ப எத்தனை குதிரை வண்டி, எத்தனை இது, இப்பெல்லாம் 10,000-6,000 அதெல்லாம் அந்த காலத்து கோடிக்கணக்கான பணம், இது மில்லியன் சொல்லலாம் இன்னைக்கு கூட. அந்த மாதிரி ஒரு இது அனுப்புறான், கொண்டு போ இஸ்ரவேலின் ராஜாவிடத்தை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பெரிய ஆரவாரத்தோட பெரிய பட்டாளத்தோட பெரும்பணங்களத்தெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. போய் இஸ்ரவேல் ராஜா கிட்ட கொண்டு போய் என்ன நடக்குது, இந்த லெட்டரை கொடுக்கறாங்க. ராஜா பாடு ரொம்ப ஆபத்து, ராஜா பாடு ரொம்ப ஆபத்து. அதுக்கு முந்தி ஒன்னு பாருங்க, அந்த பெண் என்ன சொன்னா, அந்த சிறுமி என்ன சொன்னா, நீ சமாரியாவுக்கு போய் அங்க இருக்கிற தீர்க்க தரிசி கிட்ட போங்க, உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஆனா அவங்க செய்யறதெல்லாம் அவ சொன்ன மாதிரியா இருக்கு, போறது மட்டும்தான் அவ சொல்ற மாதிரி. ஆனா தான் சொந்த என்னப்படி எல்லாம் செஞ்சுட்டு போறாங்க, ராஜா கிட்ட போறாங்க. தீர்க்க தரிசி கிட்டயா நேரா போனாங்க? இல்ல, ராஜா லெட்டரை பார்த்த உடனே அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வராத குறை. ஏன் இப்படி ஒரு லெட்டரை கொடுத்திருக்கிறானே, இவனுக்கு குஷ்டரோகத்தை போக்க வைக்க நமக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது, நமக்கு இந்த வித்தையெல்லாம் தெரியாது, நான் என்ன ஆண்டவரா மற்ற குஷ்டரோகத்தை போக்குறதுக்கு அதை எப்படி என்னால செய்ய முடியும் அப்படின்னு அவன் உடம்பெல்லாம் கிழிச்சு உடம்ப கிழிச்சுக்கிறான்னா குய்யோ முயோன்னு அழுகிறது. ஏன்னா எனக்கே இப்படி ஒரு சோதனை வந்துச்சு, ஒழுங்காத்தானே இருந்தேன், சரி நாட்டைத்தான் பிடிச்சிட்டியே, அது உனக்கு பிடிக்கலையா, இப்ப என் உயிரியே வாங்குறதுக்கு ஏதோ தீர்மானம் பண்ணிட்டான் போல இருக்கு, அதனால தான் இப்படி ஒரு சோதனை எனக்கு கொடுத்துருக்குறான் அப்படின்னு அவனுக்கு சாவு பயம் வந்து அழ ஆரம்பிச்சுட்டான். உடனே என்ன, அவன் சட்டையை கழிச்சுக்கிறான். இப்ப இந்த இது நிகழ்ச்சி அந்த தீர்க்கதரிசி எலிசாவுடைய காதுக்கு போயிருச்சு. அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் ஏதாவது நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா தீர்க்க தரிசி கிட்ட தான் போவாங்க. ஏன்னா இஸ்ரவேல் ராஜாக்களுக்கு தெரிஞ்சது தீர்க்க தரிசி கிட்டதோட தான் ஆண்டவர் இருந்தார். நமக்கு பைபிள் இருக்கு இல்லையா, நம்ம வாசிக்கிறதே இல்லையே, நம்ம பைபிள் தான் நமக்கு சத்தியம். ஆண்டவர் நம்மோட பேசுறது பைபிள் மூலமா மட்டும்தான். அன்னைக்கு தீர்க்க தரிசி பைபிள் எழுத்துல இல்ல இல்லையா, முழுசுமா எழுத்துறியா இருந்துச்சு இல்ல, தேவனுடைய தீர்க்க தரிசி ஆண்டவர். நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியணும்னா ராஜா உடனே தீர்க்க தரிசி கிட்ட போயிடணும். இந்த போர்ல எனக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா, நான் சண்டை போடணுமா போடக்கூடாதுன்னா தீர்க்க தரிசி சொல்லுவாங்க, கர்த்தரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டதை உனக்கு கொடுக்கிறேன். அதனாலதான் அப்ப எலிசாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப எலிசா என்ன சொல்றான், ஏன்னா ராஜா வஸ்திரத்தெல்லாம் கழுத்துக்கிட்டு ஐயோ முயோன்னு அழுதுகிட்டு கிடக்கிறான் அப்படின்னாலே எல்லாருக்கும் செய்தி போயிருமா இல்லையா, ராஜா செய்யற காரியமா அது. உடனே எலிசாவுக்கும் போன பொழுது அவன் என்ன செய்கிறான், ராஜாவுக்கு செய்தி அனுப்புறான், நீ ஏப்பா சும்மா அநியாயத்துக்கு இப்படி வஸ்திரத்தெல்லாம் கழிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிற, அவன் ஏங்கிட்ட வந்து இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறாருங்கிறது தெரிஞ்சுட்டு போகட்டும், இஸ்ரவேல் ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுட்டு போடும். அது என்ன அர்த்தம், தீர்க்க தரிசி நான் பெரிய அகங்காரத்திலேயே பேசுறாரு இல்ல, இஸ்ரவேலில் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளட்டும், அவன் ஏங்கிட்ட வந்து தெரிஞ்சு கொள்ளட்டும் அப்படின்னு அவர் சொல்றார். சரிங்களா, சொன்ன உடனே என்ன செய்யறான், இப்ப ராஜா ஒரு மாதிரி அவனை சொல்லி போங்க தீர்க்க தரிசிக்கிட்ட அப்படின்னு தாம்படைகளையும் இவனுக்கு முன்னேற்பாடா போய் சொல்றதுக்கு போகணுமா இல்லையா, யாரும் போய் சொல்லுவாங்களா இல்லையா, அதெல்லாம் செஞ்சு இப்ப இந்த பட்டாளம் பரிவாரம் எல்லாம் எங்க போகுது, ராஜா அரண்மனையிலிருந்து தீர்க்கதரிசி வீட்டுக்கு போகுது. அப்ப தீர்க்கதரிசி வீட்டுக்கு போனா அங்க நடக்கிற காரியத்தை பாருங்க, தீர்க்கதரிசி வீட்டுக்கு முன்னுக்கு வந்து எல்லா பட்டாளமும் நிக்குது, நாகமானுடைய வண்டியும் வந்து நிக்குது, நாகமான் தேர்ல இருந்து இன்னும் இறங்கல, நாகமானுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னென்னமோ இருக்குது. இங்க ஒரு ஊர்ல தீர்க்கதரிசி இருக்கிறான்னா அவன் எனக்கு ரட்சிப்பு கொடுத்துருவானா, எனக்கு அதாவது எனக்கு குஷ்டரோகத்தை போக்கிடுவானா. அப்ப எலிசா உடைய வீடு சின்ன வீடா இருந்திருக்கும், இன்னைக்கெல்லாம் பாஸ்டர்லாம் வாழ்ற மாதிரி பெரிய பட்டோபமான அந்த வீட்டில் அன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இல்ல, ஒரு சாதாரண குடிசை வீட்டில் தான் எலிசா இருந்திருப்பார். உண்மையானவர்கள் அப்படி ஆடம்பரமா வாழ்றதே இல்லை. எலிசா வீட்டில இருந்து வெளியவே வரல. நாகமானுக்கு வந்து கொடுக்க வேண்டிய வரவேற்பு ஒண்ணுமே கொடுக்கல. தாச ஆளன் அனுப்பி அவனுக்கு போய் சொல்லு. என்ன சொல்லணும், நம்ம யோதான் ஆறு இருக்கு இல்லையா, அதுல போய் அவனை ஏழு தடவை மூழ்கி எலும்பு சொல்லு, போயிடும் குஷ்டரோகம். ஏழு தடவை நீ தண்ணி உள்ளுக்கு போய் எலும்பணும், முழுக்கு போடு, போட்டியாச்சு உனக்கு என்ன ஆகும், உன் சரீரம் சுத்தமாய் போய்விடும், உன் குஷ்டரோகம் போய்விடும். அப்ப அவன் குடுகுடுன்னு வெளியே ஓடி வந்து ராஜா கிட்ட போயிட்டு நாகமான்கிட்ட போயிட்டு தேர்ல இருந்து திற விலக இப்படிதாங்க ஐயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். நீங்க என்ன நினைப்பீங்க, இவ்வளவு பெரிய குஷ்டரோகம் அவன் என்ன பண்ணியும் சரி வரல, எத்தனை டாக்டரை பார்த்திருப்பான், எவ்வளவு பணத்தை செலவு பண்ணியிருப்பான், என்னென்னவெல்லாம் செஞ்சிருப்பானா இல்லையா, ஆனா ஒன்னாலையுமே குணப்படுத்த முடியலையே. அப்ப இப்படி ஒரு ஐடியா ஒன்று இவர் கொடுத்துட்டாரு, சரி இதை செஞ்சு குணப்படுத்திக்குவான்னு தானே நீங்க நினைக்கிறீங்க. மனுஷ பாவம் பொல்லாதது. நமக்கு இருக்கிற பிரச்சனையே என்ன தெரியுமா, ரொம்ப பேர் ஆண்டவர்கிட்டயே வராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, ஆண்டவர் சொல்லியிருக்க நான் தான் தேவனப்பா, நீ என்கிட்ட வா, நீ இலவசமா உனக்கு ரட்சிப்ப கொடுக்கறேன், நீ இதுக்காக ஒன்னும் செய்ய தேவையில்லை, பணத்தை கொடுக்க தேவையில்லை, நீ மண்டி போட வேண்டிய அவசியம் இல்ல, நிலத்துல உருள வேண்டிய அவசியம் இல்ல, நீ என்ன நினைச்சுப்பா, நான் வேணும்னு நீ கேளு, அம்பாவத்திலிருந்து விடுதலையாக உன்னோட வந்துடுறேனே அப்படின்லாம் சொல்லியிருக்க எத்தனை பேர் வர்றாங்க, வர்றதே இல்ல இல்லையா. ஏன் தெரியுமா, பாவம் அவ்வளவு பொல்லாதது. நம்ம இருதயம் பாவத்தில் இருக்குன்னா அந்த இருதயம் அப்படிதான் வச்சிருக்கிறது, பாவம் அந்த இருதயம் அசையாத ஒரு இருதயம், கொடூரமான இருதயம். சும்மாவா எரேமியால வாசிக்கிறோம், அது திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்குன்ட்டு, ரொம்ப கோணலானது, நேரா சிந்திக்கவே தெரியாது, எப்பவுமே ஷார்ட்கட்ல தான் சிந்திக்கும். பாருங்க, நம்ம என்ன சொன்னாலும் இங்கிட்டேதும் இருக்கு அங்கிட்டேதான் இருக்குமான்னு தான் பார்க்க சொல்லுமே தவிர நேரா பார்க்க அதுக்கு தெரியாது, கோணலுவா தான் சிந்திக்கும், ரொம்ப கோணலா ரொம்ப அசிங்கமா தான் சிந்திக்கும். சில நேரம் உமக்கே பிடிக்காம இருக்கும், இப்படி எல்லாம் நினைக்க கூடாதுன்னு பாக்குறீங்களா, பட்டுன்னு வந்துடும். ரொம்ப மோசமானது இருதயம், கோளாறு உள்ளது, கொடூரமானது, கோணல் மாணலாக சிந்திக்கிறது, அது விடாது. என்ன செய்யறான், அவனுக்கு கோபம் வந்துருச்சு, மகா பயங்கரமான கோபம் வந்துச்சு, அதான் போட்டுருக்கு. ஏன்னா அங்க பாருங்க என்ன சொல்றான், இவன் வீட்டில இருந்து ஓடி வந்து என் முன்னுக்கு வந்து மண்டி போட்டு என்ன வணக்கம் செலுத்தி என்ன செய்வான், அவன் ஆண்டவருடைய நாமத்தை பேர்ல சொல்லி எல்லாம் பாக்குறதுக்கு தான் கையால என் குஷ்டரோகம் இருக்கிற இடத்தெல்லாம் தொடவி அப்படி சுகமாக்குவான் இல்ல, நான் உள்ளுக்கு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு சுகம் வேணும், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, எனக்கு சுகம் வேணும், ஆனா அத நான் நினைச்சபடி கூடு, எனக்கு விருப்பமானபடி கூடு, கொழுப்பா இல்லையா, அது அதுக்கு பேர் தான் அந்த வார்த்தை. மனுஷ பாவம் எவ்வளவு மோசம்னு பாத்தீங்களா, அவ்வளோ தூரம் இருந்து வந்திருக்கிறான். ஏன்பா கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, என்ன என்ன பணம் செலவழிச்சிருக்கிற அந்த குஷ்டரோகம் போறதுக்கு, நீ செய்யாத காரியமா, ஒவ்வொரு நாளும் உனக்கு தூக்கம் இல்லையே, ஒவ்வொரு நாளும் கொஞ்சமாவது ஒரு சொட்டு கண்ணீர் செலுத்தி இருப்ப, ஒவ்வொரு நாளும் நீ காலையில் எழும்பி குளிக்கிற நேரம் உன் முழு சரீரத்தையும் நீ பாக்குறியா இல்லையா, உன் குளியல் அறையில நேத்து இருந்த தொழு நோய் இன்னும் ஒரு அங்குலம் கூட போய் அரிச்சிருக்கிறத பார்த்த உடனே உன் இருதயத்மே சாவு பயத்தால ஒன்னு அசைக்கல, இவ்வளவெல்லாம் உனக்கு தெரியும், இருந்த பொழுதும் இப்ப இவ்வளவு கொழுப்பு உனக்கு எங்க இருந்து வந்துச்சு, இவன் வந்து என்ன கும்பிட்டு என் முன்னுக்கு மண்டிக்கிட்டு நான் நினைச்ச மாதிரி என்ன சுகமாக்கலையேன்ட்டு அவன் என்ன சொல்றான், உக்கரத்தோடனா மகா கோபத்தோட திரும்பி போறான். இப்போ அங்க பார்த்துருந்தவங்கலாம் பயங்கரமா, இந்த தீர்க்க தரிசிக்கு இப்ப உடம்புல ஒரு சொட்டு இருக்கு, அது ஒண்ணு என்ன பண்ணிட போறானுங்க, ஏற்கனவே நாடே அடிமை, இப்ப இவ்வளவு கோபத்துல வந்துட்டு போறான்னா என்ன ஆகும், தீர்க்கதரிசிக்கு மட்டுமா, அவனோட சேர்ந்தவங்க எல்லாம் இன்னும் நாட்டுக்கு அநியாயம் பண்ண போறாங்கன்னு பயத்துல இருந்திருப்பாங்க இல்லீங்களா. இப்ப ஆகமானுக்கு எப்படி ரட்சிப்பு வந்துச்சு? கர்த்தர் தானே அந்த பெண் மூலமா பேசினார். நாகமான எதையுமே பாக்குறோமா? அதுக்கு அறிகுறியா எதையாவது பாக்குறோமா? இல்ல. என்ன பாக்குறோம்? அகம்பாவம். ஆரம்பத்துல நீ வந்து உன்னோடத்த எனக்கு உதவி செய்ய போறான், அவன் செஞ்சா மட்டும்தான் என் குஷ்டரோகம் போகும்னு ஆரம்பத்திலேயே சொல்லியாச்சு. அப்ப என்னவா போகணும்? அவன் கொஞ்சம் திருப்தி படுற மாதிரி போ. நீ எப்படி போற? எல்லா அள்ளி கட்டிக்கிட்டு அந்தஸ்து அதெல்லாம் குறையாதபடி போகணும். நீ போயிட்டு உள்ளுக்குள்ளே நினைப்பு, நான் நினைச்ச மாதிரிதான் இல்லைங்க. அகம்பாவமா இல்லையா? அகம்பாவம் இருக்குது. கொஞ்சமாவது தாழ்மைக்கு அங்க இடமே இருக்குதா? இல்லவே இல்லையா? தாழ்மையே இல்லையே, தாழ்மையே இல்லை. கோணல் உள்ள சிந்தனை, கோபம், கொடு, இதுக்கெல்லாம் பாவத்துடைய வெளிப்பாடுகள் தான். அப்ப அவன் என்ன செய்யறான்? எனக்கு விடுதலை வேணும், நான் நினைச்சபடி வேணும். எனக்கு விடுதலை வேணும், எனக்கு விருப்பமானபடி வேணும். அதனாலதான் என்ன சொன்னாங்க, ரொம்ப கொள்ளடிச்சு பணத்தை சம்பாதிச்சிடுறது. ஊர்ல இருக்கவங்க செய்யறாங்களா இல்லையா? ஆனா அது குத்தும். ஒரு பக்கம் குத்துமா இல்லையா? குத்தாம இருக்காது. ஏன்னா வரி கட்ட அவனுக்கே ஏற்கனவே தெரியும், வரியெல்லாம் கட்ட மாட்டேன். இப்ப என்ன செய்வான்? இருந்தாலும் சாமி கொஞ்சம் கோவிச்சுக்குமே, அப்ப ஏதாவது ஆபத்து வந்துருமோ அந்த பயத்துல என்ன செய்வாங்க? ஒரு நாலு சூட் கேஸ்ல போட்டு ஒரு 400,000 to 400,000 போட்டு கார்ல ஏறி திருப்பதிக்கு போய் கொடுத்துருவாங்க. யாருக்கு? சாமிக்கு. அப்ப என்ன செய்யறான்? நான் நிறைய சம்பாதிச்சிட்டேன், கொள்ளையடிச்சு, இருந்தால் நீ என்னமோ எனக்கு பண்ணிடக்கூடாது, சரி ஓம் பங்க உனக்கு கொடுத்துட்றேன், சமாதானம் பார்ப்போம். முடியுமா சாமியாது? இருதயம் குற்றம்னு தெரிஞ்ச உடனே இருதயம் அப்படியா செய்யும்? அப்படியா செய்யும்? இது ஜட்ஜுக்கே என்ன கொடுக்குற மாதிரி? லஞ்சம் கொடுக்குற மாதிரி இல்லையா? அப்போ அது மாறி இருக்கா இருதயம்? குற்றத்தை உணர்ந்து இருக்கிற ஒரு இருதயமா? இல்லவே இல்லை. இதே தான் இவனும், இதே தான் இவனுக்கும். இவனுக்கு சுயநலத்தால் இந்த குஷ்டரோகம் போகும்னு எண்ணமே தவிர அங்க நன்மைக்கே அந்த நாகமானுடைய வாழ்க்கையில இடம் இல்லை. அகம்பாவம் இருந்துச்சு, மற்றவங்களை மதிக்காத ஒரு இது. தான் ஒரு பெரிய ஆள்னு ஒரு எண்ணம் வேற. நான் நல்லவன், நான் நல்லவன், தாழ்மைக்கே அங்க இடமே இல்லை. எப்படி விடுதலை கிடைக்கும்? இப்ப நீங்க எப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு விடுதலை கிடைக்குமா? கிடைக்காது, கிடைக்காது. பாவம் போகுமா? இல்ல, பாவத்தினுடைய வெளிப்பாடுகள் தானே இதெல்லாம். எப்படி பாவம் போகும்? போகலையே. எங்க தானே நிக்கிறீங்க? அசையிலையே, அசையவே அசையிலையே. இந்த பரிசையும் கொடுத்தேன், கோயிலுக்கு போறான், கோயிலுக்கு போய் கும்பிடணும். அது எல்லாம் என்ன பார்க்கணும்? நான் கோயிலுக்கு போறது போய் நின்று சொல்றான், ஆண்டவரே உங்களுக்கு என்ன தெரியாதா? என்ன பாருங்க, நான் ரொம்ப பக்திமான். ஆண்டவருக்கு முன்னக்கா போய் சொல்றது, சொல்ற வார்த்தையா அது? அவருக்கு தெரியாது ஏது, முக்காலமும் தெரியுமா இல்லையா? இவன் முன்னுக்கு நின்று சொல்லிக்கிட்டு இருக்க வாழ்க்கையே அவரு கையில தானே இருக்குது. அவர் நிப்பாட்டினா நம்ம மூச்சு இந்த நிமிஷமே நிக்குமா இல்லையா? அதெல்லாம் அவனுக்கு இருக்கா? பெருமக்காரன், நான் பெரிய பக்திமான் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நான் எத்தனை ஜபம் பண்றேன். இவன் மாதிரியா? நான் மத்தவனையும் விடுறான் இல்ல, அவன் மாதிரி மோசமானவனா? நான் நல்லவன் ஆண்டவரே. நீங்க நினைக்கிறீங்களா அவன் பக்திமான்? பக்தி ஒரு சொட்டு இல்ல அங்க. எப்படி இருக்க முடியும்? பெருமை, அகம்பாவம், கோளாறான சிந்தனை. அவன் பக்திமான் மாதிரி வெளியே நடிக்கிறான், அவன் பண்ற ஜெபம் எல்லாம் கூரைக்கு மேல போகுமா? நான் நல்லவேன் நல்லவேன் ஜெபம் பண்ண எந்த ஆண்டவர் கேட்பாரா? கேட்க மாட்டாரு. நீ திருந்த வேண்டியவன், நீ உடைய வேண்டியவன், நீ நொறுக்கப்பட வேண்டியவன். உனக்கிட்ட நான் பகுதியிலேயே நீ இல்ல. நீ எத்தனை தரம் கோயிலுக்கு போனாலும், எவ்வளவு தான் ஜெபம் பண்ணாலும், என்ன தான் பண்ணாலும், நீ போற இடம் ஒண்ணு தான்ப்பா, அது நரகம் தான். நீ உடைஞ்சு நொறுக்கப்பட்டு இறங்காத வரையும் நீ என்கிட்ட வர முடியாது. நாகமானுடைய நிலையம் அப்படிதான் இருந்துச்சு. உங்க நிலைமை அப்படி இருந்துச்சுன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட வர முடியாது. அப்புறம் ஒரு அருமையான காரியம் நடக்குது தெரியுமா? எப்படி இந்த நாகமானுக்கு விடுதலை கிடைச்சதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன நடந்துச்சு? இந்த நாகமானுடைய சேவகர்கள் இருக்காங்க இல்லையா, என்ன இவ்வளோ பட்டாளத்தில் போவாங்க போர் வீரர்கள். அப்போ இவனுடைய தேர்லேயும் ஒருத்தர் முன்னுக்கு உட்காந்து தேர் ஓட்டிக்கிட்டு இருந்திருப்பான். இவனுக்கு பக்கத்தில் குடிக்கிறதுக்கு எதையும் எடுத்து கொடுக்குறதுக்கெல்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் பார்த்தாங்க, ஏன் ஐயா அப்படி பண்ணுறாரு, இப்படி சரியா படலையே அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் தெரிஞ்சதுனால தைரியத்தையும் வரவழைச்சிக்கிட்டு அவர்கிட்ட போகிறாங்க. ஐயா அப்போ நாகம்மா என்ன செய்வான், திரும்பி பார்த்துருப்பான். இப்போ பயங்கர கோபத்தில் இருக்கிறான், சொல்கிறத ஒழுங்காக சொல்லணும். உக்கிரம்னா அதான் சமஸ்கிருத பழைய வார்த்தை, கடுங்கோபத்தோடு தமிழில் சொல்ல போனான், திரும்பி போகிறான். அவன் சொன்னாங்க, ஆண்டவரே அப்படின்னா தகப்பனேன்னு சொன்னால் பெரியவரே எஜமானே அந்த தீர்க்க தரிசி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன விஷயம்தான். இப்போ அந்த தீர்க்க தரிசி உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொல்லியிருந்தா செய்வீங்க தானே, நிச்சயமா செய்வீங்க. ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொல்லியிருந்தா நீங்க செய்வீங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு, அந்த ஜோனான் இதில் போய் குளிச்சிருங்கன்னு தானே சொன்னார், அவ்வளோதானே அந்த மனுஷன் சொல்லியிருக்குது. அப்ப அதை செய்யற நமக்கு என்னங்க பெருசா இருக்கு, ஒரு பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா நிச்சயமா செஞ்சிருப்பீங்க. சொல்லுவாங்க பணக்காரன் என்ன, அது ஒரு 25 பவுனுக்கு திருப்பதி சாமிக்கு நீ வந்து ஒரு செயினை போட்டு உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும், உடனே செஞ்சிருவாங்க. 25 என்ன, 50 போடுறேன், 100 போடுறேன். இப்பதே இது வந்து சொன்னா பூசாரி வந்து சொல்றான், நீ வந்து மொட்டை அடிச்சு வெறும் கோமணத்தை மட்டும் கட்டிக்கிட்டு 25 தடவை சுத்தி வந்து முன்னுக்கு உருளணும், அவனுக்கு எப்படி இருக்கும், ஒத்துக்குமா மனசு, பக்குன்னு இருக்குமா இல்லையா, பின்னுக்கு செய்வானோ செய்யலையோ கொஞ்சம் பக்குன்னு இருக்குமா, என்ன அது என்ன ஆச்சு, நான் நினைச்சபடி அது வர மாட்டேங்குதே, அது வேணும், குஷ்டரோகம் போகணும், நான் நினைச்சபடி வரணுமே, நான் நினைச்சபடி வர மாட்டேங்குதே, எனக்கு விருப்பமான முறையில் வர மாட்டேங்குதே. அந்த ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொன்னா செஞ்சிருப்பீங்களே, இல்ல ஏன் ஆண்டவருக்கு நீ வந்து இஸ்ரவேல ஒரு கோயில கட்டி கொடு உடனே ஓடி போயிரும்னா ஹாப்பியா போயிருப்பானா இல்லையா, இவ்வளவு பானா 4 கட்டுறேன் எங்க எங்க வேணும்னு சொல்லு, 4 கட்டிதாரு கட்டியிருப்பானா இல்லையா, பண்ணிருப்பான், நாகமானுக்கு ரொம்ப ஹாப்பியா போயிருப்பான். ஆனா விடுதல் அப்படி வராது, இங்க கூட இருக்கிறீங்க ஆண்டவர் தெரியாது, ஆனா நீங்க நினைச்சபடி வாழணும், நீங்க நினைச்சபடி செய்யணும், நீங்க நினைச்சபடி விடுதலை வேணும், அவரு உருப்பப்படி ஏறாது, அதான் பிரச்சனை இல்லையா, அதான் பிரச்சனை. வர பாவம் நம்மளை அப்படித்தான் சிந்திக்க வைக்குது, அந்த மாதிரி தான் வச்சிருக்குது. ஆனா அந்த பாவத்தில் இருக்கிறவன் நமக்கு விடுதலை கிடைக்காது, அதனாலதான் அந்த பாவம் போக்குறதுக்கே ஆண்டவர் தேவையா இருக்கிறாரு, இறங்கவே மாட்டோங்கிறமே, அதனாலதான் ஆண்டவர் தள்ளி நிற்கிறாரு, நம்ம இறங்க மாட்டேங்கிறீங்க. பாருங்க அப்புறம் என்ன நடக்குது, அவன் சொன்ன பிறகுதான் தமிழ்ல அருமையா ஆரம்பிக்குது அந்த வசனம் 14. அப்பொழுது யாரு இவங்க சொன்னிட்டாங்களா, என்ன சொன்னிட்டாங்க, பெரிய காரியம் சொன்னா சொல்லிருப்பீங்க தானே சாமி, என்ன சொல்லிட்டாரு, ஆஃப்டர் ஆல் அதுல போய் குளிங்கன்னு செஞ்சிட்டு போனா என்ன நமக்கு தேவை சுகம்தானே. 14 வசனம், அப்பொழுது அவன் இறங்கி, இறங்கணும், இவ்வளவு நேரம் இறங்கலையே, அங்க உட்காந்துக்கிட்டு இருமாப்பு அகம்பாவம், நான் பெரியவன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஏன் வழியில தான் எல்லாம் நடக்கணும், இறங்கவே இல்லை, இப்பதான் இறங்குறான். ஒரு மனுஷன் அந்த நிலைமைக்கு வரணும்னா ஆவியானவர் கிரியை செய்யாம வரமாட்டான், செய்யாம வரமாட்டான். ஆண்டவர் தான் நம்ம இருதயம் கொடுமையாக இலகி போகாம ரொம்பவும் இறுகி போயிருக்கிற இருதயத்தை இலக வைக்கிறது ஆண்டவரால் தான் முடியும், வேற ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இல்லை அதை இலக வைக்கிறதுக்கு, நல்லா தெரிஞ்சுங்க. அதனால தான் ரட்சிப்பு கர்த்தருடையது, இந்த மாதிரி இறுகி போயிருக்கிற அந்த இருதயத்தை அடித்து நொறுக்கப்படணும். சங்கீதம் 51 சொல்ல நொறுக்கப்படணும் அந்த இருதயம், அந்த நொறுக்கப்படுகிற நிலைமைக்கு வராம ஆண்டவரே எனக்கு கோயில் வேணும், நான் எல்லாம் கோயிலுக்கு போறேன் ரொம்ப ஆசை எல்லாம் இருந்திருந்தேன், ஆனாலும் நீ பார்த்து இதையும் செஞ்சு கொடுக்கணும்ங்களா. ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க கோயிலுக்கு வரேன், ஒரு தடவை தான் வர முடியும், ஜப கூட்டத்துக்கு வர முடியாது, இதுக்கு தான் வர முடியும், ஆனா நான் விசுவாசி, விசுவாசியா உடையல, அது நொறுங்கல. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்ங்கிற எண்ணமே இன்னும் தோன்றல. உங்களுக்கு ஏத்த ஒரு ரிலிஜன் வச்சுக்க பாக்குறது, நமக்கு பிடித்தமானது, நமக்கு ஏத்தப்படியில இறங்குறதே இல்லை. இருதயம் அசையல, இருதயம் நொறுக்கப்படல, உடைக்கப்படல. ஆனா இப்ப அவன் இறங்குகிறான். அவன் இறங்கி என்ன செய்யறான்? தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே செய்ய ஆரம்பிச்சான். முந்தி என்ன சொன்னா? எனக்கு முந்தி எப்படி இருந்துச்சு இருமாப்பு? ஏப்பா, இந்த யோர்தான் நதி அழுக்கு பிடிச்சு நம்ம அடிமை நாட்டுக்காரன் ஊர்ல இருக்கிற இந்த யோர்தான் நதி இதுலயா குளிக்கணும்? ஏன் எங்க ஊர்ல இதெல்லாம் பெருசா நதிகள் எல்லாம் குளிக்கிறதுக்கு? இந்த இந்த சகதி நிறைஞ்ச இந்த அடிமை நாட்டு இதுல போயிட்டு ஏழு தரம் எல்லாம் பாக்குறதுக்கு நானா முழுக்கெடுக்கும்? அப்படித்தானே யோசிச்சான். அப்ப அவன் இறங்கலையே. ஆண்டவர் பேசுகிறார். அவன் இருதயம் கொஞ்சம் கொஞ்சமா நொறுக்கப்படுகிறது. அவனுக்கு வேற வழியே இல்லை. அவன் நினைச்சபடி அங்க ஒன்னும் நடக்க போறது இல்ல. இப்ப என்ன செய்கிறான்? அவன் இறங்கி அந்த யோர்தான் நதியில எல்லாரும் பார்க்கிறபடி அவன் போய் அங்க நடுவுல இருந்து ஏழு தடவை முழுகி எழும்புகிறான். என்ன நடக்குது? அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். சிம்பிளா இல்லையா? நமக்கு கேக்குறது சிம்பிளா இருக்கு. என்னது? அவர் சொன்னபடி செஞ்சிட்டா ஓகே. ஆனா இந்த சிம்பிள் இதை அவனுக்கு செய்ய முடியலையே. என்ன கலாட்டா பண்ணிருக்கான்? ராஜா கிட்ட போய் அவனை அடுக வச்சு பயமுறுத்தி அங்க இருந்து இங்க எல்லாம் ஓடி வந்து இங்க பெரிய டிராமா பண்ணி படு பயங்கரத்தோட போய் ஆண்டவர் அதுலயும் செய்தி எப்படி அனுப்பின? முதல்ல அந்த சின்ன புள்ள, சாதாரண இஸ்ரவேல அடிமை பெண், அப்புறம் இவனுடைய சேவகர்கள், அவங்களுக்கு கூட புரியுது. நமக்கு விடுதலை தானே வேணும். எப்படி வந்தாதான் என்ன கேட்டு போமே? இறங்காம இருக்கிறானே, இறங்காம இருக்கிறானே. இப்ப அகர்த்தர் பேச்ச கேட்ட உடனே அங்க சோமாயிருச்சா இல்லையா? அவன் சரீரம் முழு சுத்தமாயிருச்சா இல்லையா? விடுதலை வந்துச்சு அவனுக்கு. குஷ்டரோகம் மட்டுமல்ல, அவன் இருதயம் உடைக்கப்பட்டு அவனுக்கு ரட்சிப்பு அன்னைக்கு கிடைச்சது. ஆனா அவன் இறங்க வேண்டி இருந்தது. இறங்காம நமக்கு அது கிடைக்காது. அதான் நினைச்சிங்க, இறங்காம அங்க கிடைக்காது. இருதயம் நொறுக்கப்படாம அது கிடைக்காது. பாவத்தை நம்ம உணர்ந்து அதுக்காக வருந்தாத வரையிலையும் நமக்கு கிடைக்காது. கர்த்தருக்கு முன்னால நான் ஒரு கொடுமக்காரே, நான் நல்லவனே இல்லை, என் சிந்தனை செயலெல்லாம் மோசமானது, என்னை பத்தி நான் பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கிறவரையும் ஆண்டவர் என்ன வரமாட்டாருன்னு நிலைமைக்கு வராதவரையும் ஒண்ணுமே நடக்காது. பாவத்தை பத்தி தெரியாதவனுக்கு பரலோகம் கிடைக்காது. பாவத்துக்கு வருந்தாதவனுக்கு பரலோகம் கிடைக்காது. பாவம் போகணும்னு அவர்கிட்ட ஓடாதவனுக்கு பரலோகம் கிடைக்காது. இறங்கணும் தாண்டவர் சொல்றார். போயிருக்கா அவங்க பாவம்? நான் ஒரு பாவி, ஆண்டவர் எனக்கு நன்மையே செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கொடுமக்காரே, பிறந்ததிலிருந்து ஒழுங்காவே சிந்திக்கல. அந்த ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பு கொடுத்திருந்தா அது அவர் ஒரு பிச்சைக்காரனுக்கு போட்ட சாப்பாடு மாதிரி, அவருடைய கிருபையினால எனக்குல எந்த நன்மையினாலுமே இல்லை. அவன் இறங்கணும். இறங்காத வரையும் உங்களுக்கும் விடுதலை கிடைக்காது. ஆனா அவன் இறங்க வச்சாரா ஆண்டவர்? அவனும் இறங்கினானா இல்லையா? விடுதலை வந்துச்சு. அவன் நினைச்சபடியா வந்துச்சு? அவன் அகம்பாவத்தோடு இருந்தபடியா வந்துச்சு? இல்லையே. அவன் தன்னை உணர்ந்து தான் செய்யறது சரியில்லை, இது தப்புன்னு உணர்ந்து அந்த பிள்ளையினுடைய பேச்சை யோசிச்சு பார்த்து, என்னுடைய சேவகர்கள் கூட தனக்கு புத்தி சொல்றாங்களேன்னு யோசிச்சு பார்த்து அந்த கோபமெல்லாம் தணிஞ்சு, ஏன் இதை நான் செய்யாமல் விட்டுட்டேன், இவ்வளவு தூரம் இடக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இந்த குஷ்டரோகம் விடுதலை கிடைக்க போறதே இல்லையே, அந்த பேச்சை நான் கேட்காம இருக்கிறதுனால எனக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு எல்லா மரியாதை அந்தஸ்து இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு அவன் அந்த சொன்ன வார்த்தையின்படி இறங்கி வந்து நினைக்கலாம். மொத முழுக்கில் சோகமாச்சா? ரெண்டாவது முழுக்கில் சோகமாச்சா? மூணுல சோகமாச்சா? அவன் ஏழு தடவையும் முழுக்கி எழும்பாத வரையும் சோகமாகல. ஏன்? அதெல்லாம் என்ன? ஆண்டவர் எந்த அளவுக்கு ஒருத்தனை பணிய வைக்கிறாருன்னு பாருங்க. அதுக்கு பிறகுதான் அவன் சரீரம் சுத்தமானது. ரட்சிப்பு இப்படிதான் வரும், இப்படிதான் வரும். அப்படி வாரது ஒரு அனுபவம். இது அடுத்தவனுக்கு நடக்கிறது இல்லை. யாருக்கு நடந்தது? நாகமானுக்கு. நாகமானுக்கு அது தெரிஞ்சிருந்துச்சா இல்லையா நடந்ததுன்னு? குஷ்டரோகம் இருந்தவனுக்கு அது போகிற நேரம் தெரியாது. அவன் எவ்வளோ பட்டிருப்பான், எவ்வளோ பட்டிருப்பான் வாழ்க்கையில், அது போனது தெரியாது. நல்லா தெரியுமே, ஆண்டவர் என்ன குணப்படுத்திட்டார், அதான் ரட்சிப்பு. என்ன குணப்படுத்திடுறாரு. கோணலா சிந்திச்சவன அந்தஸ்து மகம் அட அகம்பா அடம் என்ன அகம்பாவன் வாழ்ந்து கொண்டிருக்கவன ஈகோ பிடிச்சு அலைஞ்ச என்ன ஆண்டவர் இறக்கி இருக்கிறாரு, என்ன மாத்தி இருக்கிறாரு, எனக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறாரு. குஷ்டரோகம் மட்டும் போகலையே, மகாபெரிய குஷ்டரோகமான என் பாவமும் என்னை விட்டு போயிருச்சு. அவர் எனக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். அப்படித்தான் வந்துச்சு ரட்சிப்பு, அப்படித்தான் வந்துச்சு. அதான் ரட்சிப்பு ஆண்டவருக்குரியது. சரி, அதுக்கு அடையாளம் என்ன? குஷ்டரோகம் போயிருச்சு, நீங்க சொல்றீங்க அவனுக்கு ரட்சிப்பு வந்துச்சுன்னு என்ன அடையாளம்? இங்க பாருங்க, அடுத்து என்ன பாக்குறோம்? 15வது வசனத்துல அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனுக்கு திரும்பி வந்து, எலிசா கிட்ட திரும்பி வர்றான். முந்தி பெரிய தார தப்பட்டையெல்லாம் போட்டு ஊரையே தூள் பண்ணிக்கிட்டு தான் வந்தான். இப்ப சைலண்டா தான் வராரு. இப்ப என்ன சொல்லியிருப்பான்? ஹே, தெற்குதரிசி வீட்டுக்கு போறோம், எல்லாம் மரியாதையா நடந்துக்கணும். தேர்ல ஏறி வர்றான், தேர் பின்னுக்கு வருது, நடந்து வாரான் தெருவில். ஏன் இறங்கிட்டானே, சுத்தப்படுத்தப்பட்டானே. அவருக்கு வந்து அவனுக்கு முன்பாக நின்று அவர் வீட்டில் இருக்கிறாரு. இவன் படியேறி அந்த வீட்டுக்கு போறான். அவனுக்கு முன்பாக இவன் நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். எத்தனை சாமியை கும்பிட்டுருப்பான், என்ன என்ன பண்ணியிருப்பான். இன்னைக்கு என்ன சொல்றான் தெரியுமா? உங்க தேவன் தான் தேவன், இங்க இருக்கிற தேவன் தான் தேவன். அதுக்கு பிறகு பார்த்தா அவன் இன்னொரு பெர்மிஷன் கேட்கறான். ஐயா தீர்க்கதரிசி, நான் ராஜா கிட்ட பணிபுரியறவன். ராஜா அவன் கோயிலுக்கு போற நேரம், அவனை கையப்பிடிச்சு செய்யற நேரம் நானும் குனிய வேண்டியிருக்கும். அது செஞ்சுக்கலாங்களா? ஏன்னா நான் இனி எந்த சாமிகிட்டையும் குனிய முடியாது. இந்த தேவன் தான் என் தேவன். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது? செய்யறத இனிமே ஒழுங்கா செய்யணும். இயேசு சாமி என் சாமின்னு வந்துட்டா வேற எதுக்கு என் வாழ்க்கையில இடமே இல்லை. இங்க சரஸ்வதி படம் வச்சுக்கிட்டு அங்க இயேசு கோயிலுக்கு போய்கிட்டு இருக்க மாட்டோம். புரியுதுங்களா? இயேசு சாமி வந்துட்டா அப்புறம் ஜாதி பெரி ஓடி போயிடும். நம்ம பாரம்பரியங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டோம். இயேசு என்னுடைய ஆண்டவராக இருந்தா நான் அவருக்கு அடிமை. இயேசுக்கும் எனக்கும் இடையில யாரும் வர முடியாதுங்கிறது தான் விடுதலை. சொன்னானா இல்லையா? இவ கொஞ்சம் யோசிச்சானா? ராஜா என்ன சொல்லுவாரு? இஸ்ரவேல் தேவன் அவர் மட்டும்தான் உண்மையான தேவன்ட்டு எல்லாம் பயிரங்கமா சொல்லிட்டேனேன்னு ஒரு பயம் இருந்துச்சா இல்லையே? ஏன், யார் அந்த தைரியத்தை கொடுக்கிறது? அந்த தேவன், குணப்படுத்துகிற தேவன் அதை கொடுத்திருக்கிறார். ஏன் இந்த இஸ்ரவேல் தேவன் மட்டுமே மெய்யான தேவன், வேறு தேவர்கள் இல்லைங்கிறது தாங்க கிறிஸ்தவம். அது அடையாளமா இல்லையா அவனுக்கு பாவம் போனதுக்கு? அவன் சோகப்படுத்தப்பட்டதுக்கு அடையாளமா இல்லையா? அவனுக்கு விடுதலை கிடைச்சதுக்கு அடையாளமா இல்லையா? வேறு சாமிகள் இல்லை, இவர் மட்டும்தான் தேவன், இவர் மட்டும்தான் கர்த்தர் என்றால் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், ஆணித்தரமாக சொல்லுகிறேன். இவருக்கு மட்டும்தான் இனி நான் சேவை செய்வேன். அந்த புறஜாதி அரசனுக்கு சேவை செய்த பொழுதும் அவனுக்கு கீழே பணி செய்து என் தேவனை, இந்த இஸ்ரவேலின் தேவனை நான் ஆராதிப்பேன், அவரை வணங்குவேன். அதுதான் ரட்சிப்பு. அப்படிதான் ரட்சிப்பு வரும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அப்படி விடுதலை கிடைச்சிருக்கு? எத்தனை பேருக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பேசி உங்க இருதயத்தை உடைச்சிருக்கிறாரு? சுக்கு நூறா உடக்கி உடைச்சி உங்க இருமாப்பெல்லாம் இல்லாம ஆக்கி ஒரு பிச்சைக்கார நிலைமைக்கு கொண்டு வந்தான் வரப்பண்ணி இருக்கிறாரா? பாவத்தை பத்தி உணர்ந்திருக்கிறீங்களா? பாவம் எவ்வளவு கொடுமையானது, சுயநலமான நம்ம ஆக்கி வச்சிருக்குங்கிற சிந்தனை எல்லாம் இருக்கா? இல்ல இன்னமும் கூட அந்த நிலையிலேயே இருந்து, நாகமான இருந்த புதி பழைய நிலையில அகம்பாவத்தோட வாழ்ந்து விளக்கி வச்சுட்டு நீங்க நினைச்சபடி அவர் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? அப்படி இருக்கிறாங்க ரொம்ப பேர். அதான் நம்ம நாட்டில் அவங்களுக்கெல்லாம் பேர் பெயர் கிறிஸ்தவர்கள். ஆமா, பெயர் கிறிஸ்தவர்கள். ஏன் அவங்க பேருக்குன்னா டேவிடு, சாலமோனு, அது இதுன்னெலாம் இருக்கும், இருக்குமா இல்லையா? பர்த் சர்டிபிகேட்ல கிறிஸ்தவன். ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருப்பாங்க, ஒரு தடவை போயிட்டு வந்திருப்பாங்க. வாழ்க்கையில பைசாவுக்கு மாத்தம் இல்லை, சிகரெட்டு போகாது, அதெல்லாம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், சகல பாவமும் இருக்கும். ஆனா வெளிப்பார்வைக்கு ஒரு பரிசேயனை போல வாழ்ந்து கொண்டிருக்கு. பெயர் மட்டும்தான் சாலமோனோ டாவிடோ, ஆனா இருதயம் நொறுக்கப்படல. ஒருத்தன் வந்தானே அந்த பரிசையன் அப்படி வந்து, நான் எவ்வளவு பக்திமான ஆண்டவருக்கே சொன்ன பொழுது ஒரு ஆயக்காரன் வந்து என்ன சொன்னான், அவன் எவ்வளவு தூரம் பாவின்னு தெரிஞ்சு ஆண்டவரை பார்க்கறதுக்கு, நீங்க எவ்வளவு பரிசுத்தர் ஆண்டவரே, உங்க முன்னுக்கு எப்படி உங்களை பார்க்க முடியும், நானே கொஷ்டரோகம் பிடிச்சவன் மாதிரி இருக்கிறனே, நீங்க கிருவ பாராட்டின தவிர எனக்கு இது போகாது, நீங்க என்ன கருணை காட்டுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு அழுதானே, அவன் தானே சந்தோஷத்தோட போனான்னு எழுதியிருக்கு வேதத்துல. அகம்பாவம் நமக்கு இருக்கிற வரையும் ஆண்டவர் நம்ம பக்கத்திலேயே வரமாட்டார் தெரியுமா? ஒரு பெயர் கிறிஸ்தவனா இருந்து நம்மையும் ஏமாத்தி, குடும்பத்தை ஏமாத்தி கொண்டிருக்கிற வரையும் பரலோகம் போக முடியாது தெரியுமா? பரலோகம் போறதுக்கு வழி நாகமான் மாதிரி இறங்கி வரணும், இறங்கி வரணும், தேவ சத்தத்தை கேட்கணும், வேதத்தை சுவேத சுவிசேஷத்தை கேட்கணும், நம்ம இருதயம் எவ்வளவு கோளாறுள்ள நிலையில இருக்குங்கிறத உணரணும், அந்த இருதயம் உடைக்கப்படணும். ஆண்டவரே அதை நொறுக்குங்கன்னு அவங்ககிட்ட வரணும், ஆண்டவர்கிட்ட பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கணும், அந்த இயேசு சுவாமிய அவரை விசுவாசிக்கணும், முழு மனதோடும் முழு இதயத்தோடும் அவர் சொல்றதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நடக்கணும். நாகமான் அப்படியெல்லாம் நடந்திருப்பான் அதுக்கு பிறகு. அதான் கிறிஸ்தவன், அதான் விசுவாசி, அவன் தான் பரலோகம் போறவன். அவன் பேச்சில் மட்டும் இருக்காது விசுவாசம், அவன் வாழ்க்கையில இருக்கும், அவன் வாழ்க்கையில தாழ்மையை பார்க்கலாம். அவன் ஜெபிக்கிறவன், அவன் வேதம் வாசிக்கிறவன், குடும்பம் வேத அடிப்படையில் இருக்கணும்னு கருத்தோட நடக்கிறவன், பிள்ளைகளை ஒழுங்கா நடத்துகிறவன், அன்றாடம் ஆண்டவரிடத்துல பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கிறவன், ஏன் பாவத்துக்கு விடுதலை கிடைச்சாலும் தொடர்ந்து அந்த பாவங்களை செய்து விடக்கூடாதுன்னு வெறியோடு பாவத்தோடு போராடுவான், தன் சிந்தனையும் செயலெல்லாம் சுத்தமா வச்சிருக்க பார்ப்பான். உலக ஆசை அவன் கிட்ட இருக்காதுங்க, ஏன்னா அது கர்த்தருக்கு விரோதமானது. ஆண்டவரையும் ஒரே நேரத்தில் ஆண்டவரும் பணமும் இருக்க முடியாது அப்படின்னு என்ன உள்ளவன், அவன் தான் விசுவாசி, அவன் தான் உண்மையான விசுவாசி. அவனை எங்க வச்சாலும் அடையாளம் காணலாம், ஏன்னா அவன் பேச்சுக்கு விசுவாசி இல்லையே, அவன் வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார், இயேசு அங்கு நடமாடுகிறார், பரிசுத்த ஆவி அவன்ல இருக்கிறதுனால அவன் ஒளி வீசுகிறான். நீங்க அப்படி இருக்கிறீங்களா? தான் கிறிஸ்தவம். நாகமானுக்கு கிடைச்சது நமக்கு கிடைக்கும். எல்லாரும் மனம் திரும்பி தன்னை விசுவாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அனுதிமோத்தையில சொல்லுது, நாம் அப்ப போறதில்ல, கோளாறு உள்ள இருதயத்தை வச்சிருக்கிறதுனால அது உடையணும், உடையணும், கர்த்தர்கிட்ட வரணும். வரலாம், இப்ப கூட ஆண்டவர் உங்களோட பேசி இருந்ததா, நாகமான் மூலம் நாகமானுக்கு அந்த சிறுமி மூலம் பேசினது மாதிரி, அந்த சேவகர் மூலமாக பேசின மாதிரி தேவன் உங்களோட கூட பேசி இருந்தா. உங்க இருதயத்தை பாருங்க, எவ்வளவு மோசமான சுயநலமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து அது இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன நன்மை வரப்போகுது? கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில இல்லாம, இயேசு நம்முடைய தேவனா இல்லாம வாழ்ற ஒவ்வொரு நாளும் நரக வாழ்க்கை தெரியுமா? அதுல நன்மையே இல்லையே. ஏன் அந்த இயேசுவை நாடி போகக்கூடாது? உங்க பாவத்துக்கு விடுதலை கொடுக்கிற ஒரே ஒருத்தர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சகல மனிதர்களுடைய பாவங்களையும் தன்மேல் சுமந்து, தேவ கோபத்தையும் தன்மேல் தாங்கி, மனுஷன் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருந்து தன்னை ஒரே தடவை பலியாக கொடுத்தவர் இயேசுன்னு வேதம் சொல்லுகிறதே. அவர் எல்லாம் செய்து முடித்திருக்கிறார், மனித ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக அவர் செய்து முடித்திருக்கிறார். ஆனா அது நமக்கு வந்து சேரணுமா இல்லையா? அவர் செய்து முடித்திருக்கிறதுனால அது நமக்கு சொந்தம்னு அர்த்தம் இல்லை, அது நமக்கு வந்து சேரணும். அதுக்காக நாகமான் செய்ய வேண்டியது இருந்ததா இல்லையா? நாகமான் இறங்கி வந்து அவர்கிட்ட ஓட வேண்டி இருந்தது. அந்த இயேசுகிட்ட மனம் இறங்கி உங்க பாவத்தெல்லாம் உணர்ந்து அதை அறிக்கையிட்டு, கர்த்தாவே எனக்கு விடுதலையே கொடு, இயேசு சுவாமி என் பாவத்துக்கெல்லாம் மறுத்தவர் நீர் மட்டும்தான், வேற யாருமே இல்லை. எனக்கு பாவம் மன்னிப்ப கொடு, விடுதலையை கொடு ஆண்டவரே, என்னுடைய குணப்படுத்து ஆண்டவரே, ரட்சிப்பு இலவசமாக தர்றேன்னு சொல்லி இருக்கிற கொடு ஆண்டவரே, நித்திய ஜீவன் எனக்கு வேணும், உமக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும். அவர் மாத்தினவங்க மட்டும்தான் அவருக்காக வாழ்வாங்க. வேணும்னு கேட்கிற பொழுது நாகமானுக்கு இரக்கம் காட்டின அந்த தேவன் உங்களுக்கும் நிச்சயமா இரக்கம் காட்டுவார். அவர் இரக்கம் காட்டுவார். இன்னைக்கே இயேசு கிட்ட வாங்க, இயேசு சுவாமி கிட்ட ஓடுங்க, அந்த தேவன் உங்க பேச்சு கேட்பார். பரலோகத்தில் அந்த இருக்கிற தேவனுக்கு தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாவங்கள் உணர்ந்து அவரை நோக்கி கதறவங்களை அவர் எங்க அங்க இருந்தும் கேட்கிறவரா இருக்கிறார். அவர் ஓடி வருவார், உங்களை குணப்படுத்துவார். நாகமான குணப்படுத்தினது போல உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இங்க இயேசுனுடைய பிள்ளையா இந்த பாவமுள்ள உலகத்துல அவருக்காக பரிசுத்தமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்க முடியும். இயேசு பேசுகிறாரா, பேசி இருக்கிறாரா? இயேசு இடத்துல வாங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்.